إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلق تفضيلا. صدق الله العلي العظيم. اللهم إنا نعلم மனிதனை அவருடைய படைப்பினைக்கு நிலையத்தில் சிறந்த சிரேஷ்டமான வித்தியாசமான ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக வேண்டி படைத்த படைப்பினர்தான் மனிதர்கள். அவ்வாறு பல ஆயத்துக்களில் உண்டாக மனிதர்களுடைய சிறப்பாசத்தை பற்றி அவ்வாறு சொல்கிறார். அது முஸ்லீமாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த சகோதராக இருக்கலாம், அனைவரையும் உள்வாக்கி மனிதன் என்று சொல்லக்கூடியவரை அல்லாஹ் உகந்தை பாராட்டி நாங்கள் மனிதர்களை மிகவும் அழகான படைபுரத்தில் படைத்திருக்கின்றோம், செவ்வனை படைத்திருக்கிறோம், மாற்று கட்டி சொல்ல முடியாத அளவுக்கு எவைகள் எந்திரத்தில் இருக்க வேண்டுமோ அவைகளை அதிகரித்து வைத்து எது எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுடையதாக அவரை படைத்து நாங்கள் மனிதனை அழகுபடுத்தியிருக்கின்றோம், செவ்வனை படைத்திருக்கின்றோம் என்ற கருத்தை குரான் தெளிவாக சொல்கிறோம். இதே போன்று இன்னொருத்தான சொல்கிறார், என்னுடைய கரத்தினால் என்னுடைய புதர்களை கொண்டு என்னுடைய சக்தியை கொண்டு வானத்தை படைத்தது போன்று பூமியை படைத்தது போன்று வானத்துக்கு பொறிந்து விளைவுகளை படைத்தது போன்று மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் வித்தியாசமாக சொல்லிருந்தால் என்னுடைய கரங்களை கொண்டு இவைகளை படைத்தேன் என்றார். மற்றவை பற்றி சொல்லும் பொழுது படைத்தேன் என்று மட்டும் சொல்லுவார். ஆனால் மனிதனை பற்றி சொல்லும் பொழுது இது என்னுடைய விசேஷமான கண்காணிப்புடன் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அல்லாஹ் மேலும் சொல்லுகிறார், சொல்லா பதவி சொல்லாதீங்க, ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அனைத்து திரும்பாலும் சாப்பிடுவதற்கு அவருடைய தலை முடிந்துதான் சாப்பிட வேண்டும். ஆனால் மனிதனை சாப்பாட்டுக்கு முன்னால் கூட தலை முடிய வைக்கிறது. சாப்பாட்டை அள்ளி தலை நிமிர்ந்த நிலையில் சாப்பிடக்கூடியவனாகத்தான் மனிதனை நான் படைத்திருக்கின்றேன். நாங்கள் ஆதனுடைய மக்களை நாங்கள் சண்டைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு அக்களை கொடுத்திருக்கின்றோம். ஆறு அறிவு படைப்பினைகளுக்கு எல்லாம் ஐயர்களுக்கு
உயிருள்ள படைப்பிடிகளுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை கொடுத்திருக்கிறார், ஐந்து அறிவுரை கொடுத்திருக்கிறார். பார்க்கிறது, கேட்கிறது, சுவாசிக்கிறது, இப்படியாக ஐந்து வகையான அறிவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் தந்திருக்கிறார், மிருகங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த ஐந்து அறிவை கொண்டு மிருகங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருப்பை கண்டால் அனைவரும் நிறந்து ஓடுகிறது. யாராவது அழித்துவிட்டால் அடித்தவனை பார்த்து அதை ஒன்றோ ஓடிவிடும், அல்லது அடித்தவனை எழுத்து அது போராட ஆரம்பித்துவிடும். இப்படியாக அனுப்பக்கூடிய சகோதரரை தெரியாது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறியறிவு மிருகங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த ஐந்து அறிவுகளைக் கொண்டு மிருகம் வாழ்வதைப் போன்று மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐந்து அறிவுகளுக்கு மேலால் ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறான். அதுதான் பகுத்தறிவு. அல்லாஹ் சொல்லுகிறான், படைப்பினங்கள் அனைத்திலும் மனிதரை நாங்கள் சண்டைப்படுத்தி இருக்கின்றோம். பகுத்தறிவை கொண்டு, அகலை கொண்டு, புத்தியை கொண்டு. இந்த புத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாட்டுக்கெல்லாம் கொடுக்கவில்லை. உண்மையாக கொடுத்திருக்கின்றோம், குர்பான் கொடுத்தோம், பல நூற்றுக்கணக்கான மாடுகளை அனுப்பி அல்லாஹ் வேண்டி சொல்லக்கூடிய ஆயத்துக்கு கட்டுப்பட்ட நிலையில் நாங்கள் எத்தனையோ குர்பான்களை கொடுத்திருக்கின்றோம். குர்பான் கொடுக்கப்பட்ட பிராணிகளுக்கு ஐந்து அறிவுகள் இருக்கிறது, ஆறாவது அறிவு கொடுக்கப்படவில்லை. சுயமாக சிந்திக்கக்கூடிய அகலை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் மனிதருக்கு தக்கூடிய அந்த ஆறாவது அறிவையும் கொடுத்திருக்கோம். அதற்கு பிறகு சொல்லுகின்றான், மிருகங்களிலே தரையிலே வாழக்கூடிய மிருகம் தண்ணியிலே வாழாது, தண்ணியிலே வாழக்கூடிய படைப்பினங்கள் பூமிக்கு மேலே வாழாது. தண்ணிக்கு என்று சொல்லி ஒரு சில மிருகம் ஒரு சில படைப்பினங்களையும், பூமிக்கு என்று சொல்லி ஒரு சில படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுத்திரத்துக்கு மேலேயும் அவனுக்கு பிரயாணம் செய்யலாம். நாங்கள் அவனை சுமந்திருக்கின்றோம், தண்ணிக்கு மேலேயும் சுமந்திருக்கின்றோம், பூமிக்கு மேலேயும் சுமந்திருக்கின்றோம். மனிதன் தண்ணீரும் வாழக்கூடியவன், தண்ணிக்கு மேலேயும் வாழக்கூடியவன். தரையை மாத்திரம் வசப்படுத்தி கொடுக்கவில்லை, தண்ணீரையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். பகுத்தறிவின் ஊடாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவின் ஊடாக அல்லாஹ் இரண்டிலேயுமே அவர்கள் எங்களை வாழ வைத்திருக்கிறான். அதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு சொல்லுகின்றார், ஆரோக்கியமான, ஹெல்தியான, சுத்தமான, ஆரோக்கியத்துக்கு எந்தவிதமான மற்ற விளைவுகளை ஏற்படுத்தாத உணவுகளை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறோம். மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி அறிவிக்க வேண்டும்? அன்பான இஸ்லாமிய சகோதரத்தை கவனத்தில் கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் பத்தெண்களாக கொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டில் நோயாளிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் நாட்டில் மொத்த ஜனத்தொகையில் 28% தாங்குகிறது. மக்களுடைய ஜனத்தொகை 10, அந்த ஜனத்தொகையில் முஸ்லீம்களுடைய முஸ்லீம் நோயாளிகளுடைய விகிதாசாரம் சொல்லப்படுகிறது, அது 28 தாங்குகிறது. ஏன் சாப்பாடுதான் சாப்பிடுகின்றோம், ஹலாலை சாப்பிடவில்லை. ஆனால் சாப்பிடக்கூடிய இடத்தில் ஹலால் மாத்திரமல்ல பார்க்க வேண்டும். நான் ஓதக்கூடிய துவா இருக்கிற துவைக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகபலா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா. ஹலால மட்டும் கேட்க சாப்பிடுறதுக்கு, ஹலாலாக இருக்கவும் வேண்டும், ஆரோக்கியமானதாக இருக்கவும் வேண்டும். எல்லா ஹலாலும் ஆரோக்கியமானதல்ல, எல்லா ஹலாலும் ஆரோக்கியமானதல்ல. போலி இறைச்சி ஹலாலானதுதான். ஒரு குரங்கு, குரங்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைக்கு, கை குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு இது ஹலால் தானே என்று சொல்லி கொடுக்க முடியாது. அது அந்த பிள்ளைக்கு ஆரோக்கியமானதல்ல. ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட வேண்டும். ஹலாலான சாப்பாடுகள் அனைத்தும் ஆரோக்கியமானதல்ல. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், சொல்லுவதற்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். அநேகமான சரியான சாப்பாடுகள், மலிவா சாப்பாடுகள், ஆரோக்கியமற்ற சாப்பாடுகள், எந்த விதமான சேவ ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடுகள், பள்ளி வாசல்களில் கொடுக்கக்கூடிய சாப்பாடுகளாக இருக்கலாம். அநேகமான கட்டங்களில் எத்தனையோ ரெண்டு நாளைக்கு முன்னால் குறித்த கோழி ஆக்கி வைத்திருந்த சாப்பாடு, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உணவு பரிமாற்றம், சாப்பிடுதல் என்பது அலாலானதாக இருக்க வேண்டும் என்பது போல ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இதைத்தான் அம்மா சொல்றேன். ஆரோக்கியமான, ஆரோக்கியமான உடலுக்கு பக்க நிலைகளை ஏற்படுத்தாத உணவுகளை நாங்கள் அவர்களுக்கு அலாலாக்கி என்பதற்கு முக்கியம் சொன்னா சொல்லுறான். குகை வாசிகள் அவர்கள் குகையில் தூங்கினார்கள். ஏழை எட்டு வாலிபர்கள் அவர்களை பற்றி குரான் மிக விரிவாக பேசியிருக்கிறார். சொற்கொள் கருத்துல 300 வருடங்கள் அம்மா அவர்களை தூக்கமாக்கினார். இன்னொரு கணக்கு பிரகாரம் அது 309 வருடங்கள் என்று குரான் சொல்வது. 300 வருடம் சூரிய கணக்கு பிரகாரம், சந்திர ஓட்ட கணக்கின் பிரகாரம் அது 309 வருடங்கள் தூங்கினார்கள். 309 வருடங்களுக்கு பிறகு அம்மா அவர்களை விழிக்க செய்தார். அவர்கள் விழித்து தூங்கினார்கள், சாப்பிட்டுவிட்டு குடித்துவிட்டு அருகில் தூங்கினார்கள். 309 ஆண்டுகளுக்கு பிறகு எழுப்பி பார்க்கிறாங்க, பசிக்கிறது, முடியெல்லாம் வளர்ந்திருக்கு, ஏதோ ஒரு அல்லோல நல்லோரமான கஷ்டம். அந்த நேரத்தில் பசிக்கு சாப்பிட வேண்டும். அனுப்புங்கள், அவர் ஆரோக்கியமான உணவுகளை வாங்கிக் கொண்டு அவர் தேடி பார்த்து அலாலானது மட்டுமல்ல, தேடி பார்த்து ஆரோக்கியமானதை வாங்கிக் கொண்டு வரட்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வீடுகளிலே தடைக்கக்கூடிய சாப்பாடு உதாரணமாக இருக்கின்றன. வீடுகளிலே உடல்படலை வாங்கும் பொழுது பிறந்த பிள்ளைக்கு வாங்குவது ஒரு வகையாக இருக்கும். பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வாங்குவது இன்னொரு வகையான உறுப்பு, இறந்தாரிகளுக்கு வாங்குவது இன்னொரு வகையான உறுப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய மாப்பா உப்பா வாங்குவது அவர்களுடைய தரத்துக்கும் அவர்களுடைய தரத்துக்கேற்ற உறுப்பு வாங்குவார்கள். அதே வீட்டில் இருக்கக்கூடிய வயசாளிகளுக்கு வாங்கக்கூடிய உறுப்பு வித்தியாசமானதாக இருக்கும். உறுப்பில் வித்தியாசம் காட்டுகின்றோம், சாப்பாட்டில் வித்தியாசம். ஒரு மாணவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு வயோதிகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்க மாட்டார். அவர்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். மாணவர் பருவத்தில் எதையும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அதே சாப்பாடு அவர்களுக்கு பொருந்தாது. அல்லது வயதானவர்களுக்கு சமைத்த சாப்பாடு மாணவர்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு போதாது. எப்படி உருப்படவைகள் வித்தியாசப்படுகிறதோ இதே போல சாப்பாடும் வித்தியாசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான சாப்பாட்டை மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் இன்று வரைக்கும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீடுகளிலேயே, அவருடைய பெரும்பாலும் அவருடைய வீட்டு தோட்டங்களிலேயே, அவருடைய வீட்டுக்கு தேவையான, அவருடைய பாவனைக்கு தேவையான மரக்கறிகளை நாட்டிக் கொள்கிறார்கள், விளைத்துக் கொள்கிறார்கள். அந்த கலாச்சார இடங்களுக்கு போய் மேற்கத்திய நாடுகளிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து மருந்துகள் கலக்கப்பட்ட, மருந்து பூசப்பட்ட உணவு பண்டங்கள், உணவு திரவியங்கள் எங்களுக்கு வந்து சேர்கிறது. அவைகளை நாங்கள் சுவைத்து சுவைத்து சாப்பிடுகின்றோம். மருந்துதான் நெஞ்சு கட்டப்பட்டது, அதுதான் கேன்சராக, அதுதான் டயபெட்டிஸாக, அதுதான் தேவையில்லாத எதிர்பாராத கனவிடக்கூட காணாத நோய்களுக்குரிய நோயாளிகளாக எங்களுடைய நஷ்டம் அதுவும் தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஹலாலை பற்றி மட்டும் யோசித்து விட்டோம், ஹலாலை மறந்து விட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தை மறந்து அதுக்கு பிறகமாக சொல்கிறான், நாங்கள் படைத்த படைப்பினர்களில் மனிதர்களை மிகவும் சிரேஷ்டமான பகுத்தறிவுடைய வித்தியாசமான ஒரு படைப்பாக நாங்கள் படைத்திருக்கின்றோம். உலகத்தில் வாழ்ந்தவர்க்கு நாம் இருக்கக்கூடிய படைப்பினங்களுக்கு வரலாறு கிடையாது. உலகத்தில் வாழ்ந்தவர்க்கு நாம் இருக்கக்கூடிய படைப்பினங்களுக்கு வரலாறு கிடையாது. மாட்டுக்கு வரலாறு உங்களுக்கு சொல்லலாம், நிறம்பரையும் நாங்கள் இத்தனை மாடு அறுப்போம் தான் சொல்லுவீங்க. அறுக்கப்பட்ட மாடுகளுக்கு வரலாறு கிடையாது, அறுக்கப்பட்ட மாடுகளுக்கு வரலாறு கிடையாது, அறுக்கப்பட்ட ஆட்டுக்கும் வரலாறு கிடையாது. ஆனால் அதே நிலையில் வரலாறு அக்கிரமனாக மனிதனும் மௌத்தானால் அந்த மாட்டுக்கு இந்த மனிதனுக்கு நிறுத்தியா சொல்கிறான், படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அனைத்துக்கும் வரலாறு கிடையாது. மாடு பிறந்தது, கண்டாக இருந்தது, அது வளர்ந்து வந்தது, இரண்டு வருடங்கள் ஆரம்பித்த பிறகு பால் கொடுக்க ஆரம்பித்து விட்டது, குட்டிகளை ஈர்த்தெடுத்தது. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு காலம் வந்து கொண்டோ இயற்கையான மௌத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது, அல்லது ஆழ மரணமாகி விட்டது. அப்படி இல்லாவிட்டால் அதை அறுத்து அறிவித்து குருவாக கொடுத்திருந்தார். அதுதான் அதற்குரிய வரலாறு. அன்பு சகோதரர்களே, அன்பு பெரியவர்களே, அதே வரலாறு தான் என்னுடைய உங்களுடைய வரலாறாக இருக்கிறதிருந்தால் எனக்கும் அந்த மிருகத்துக்கு நிறுத்தியாகும். எனக்கும் உங்களுக்கும் அந்த மிருகத்தில் இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்க வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்க வேண்டும். அந்த பெற்றோர்களை நான் நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த சகோதரை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையை வரலாறாக எப்படி மாற்றுவது? என்னுடைய மௌத்துக்கு பிறகு நான் வாழ வேண்டும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நாம் வாழ வேண்டும். எப்படி வாழ்வது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கைப்பாளர், எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களும் என்னை ஞாபகப்படுத்த வேண்டும், என்னுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும், என்னை பற்றி பேச வேண்டும். அவர்களுக்கு அந்த சுவாவை கேட்க முடியும் என்றால் ஏன் எனக்கு உங்களுக்கு கேட்க முடியாதா? அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு கடன் யோசித்து பாருங்கள். எங்களுடைய ஊரில் பல நூறு மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து மறைத்து விட்டார்கள். ஆனால் எத்துணை பேருடைய திருநாமங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது? எத்துணை பேரை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அவர்களை ஞாபகத்தில் வைத்து காரணம் என்ன? அவர்களை சும்மா ஞாபகத்தில் வைக்க இல்லை, அவர்கள் ஏதோ எங்களுக்கு செய்து விட்டு போனார்கள், ஏதோ ஒன்றை உருவாக்கி விட்டு போனார். பள்ளிக்கு காணி கொடுத்தவரை வளர்க்க மாட்டோம், பள்ளியை கட்டியளித்தவரை வளர்க்க மாட்டோம், பாடசாலை உருவாக்கியவர்களை வளர்க்க மாட்டோம், பாடசாலைக்கு காணி கொடுத்தவர்களை வளர்க்க மாட்டோம், மையவாரியை உருவாக்கி காணி கொடுத்தவர்களை வளர்க்க மாட்டோம். ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போவர்கள் எங்களை மக்கள் மறக்க விடுவார். அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, மக்கள் ஊரு கிராமம் சமூகம் எங்களை மறப்பதற்கு முன்னால் எங்களுடைய குழந்தைகளே எங்களை மறந்துவிட்டார். அவர்களுக்கு கூட எங்களுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக இருக்கவில்லை. எங்களுடைய பெற்றோர்களுக்கு, எங்களுடைய சொந்த குழந்தைகளுக்கு கூட எங்களுடைய வாழ்க்கை வரலாறாக மாறவில்லை. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சகோதரர்கள் வாலிபர்கள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோருடைய வாழ்க்கை அந்த குழந்தைகளுக்கு கூட ஒரு வரலாறாக இருக்கவில்லை. சொல்ல வைக்கப்படுகிறார்கள். மிக விடயமாக சொல்லுகின்றேன், அன்பு சகோதரருக்கு வாழ்க்கையை வரலாறாக மாற்றுவதற்கு முடியும். மனதிற்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு சண்டை கொடுத்து வாங்கலாம் என்றிருந்தால் அவருடைய பொறுமதி எவ்வளவாக இருக்கும்? அவருடைய பொறுமதி எவ்வளவாக இருக்கும்? மனிதனுடைய ஒன்று பகுத்தறிவை மனம் கொடுத்து வாங்கலாம், பகுத்தறிவு சண்டை கொடுத்து வாங்கலாம் என்று இருந்தால் அவருடைய பொறுமதி எவ்வளவாக இருக்கும்? அதற்கு எப்படி நிலை சொல்லுவது, அதனை எப்படி கைமதிப்பது, அவருடைய பொறுமதி என்னவாகத்தான் இருக்கும் என்ற கேள்வியை கேட்டு சொல்லுவாங்க. பல அஜபு ஆச்சரியம் தெரியுமா, ஆச்சரியம் தெரியுமா, இருக்கக்கூடிய புத்தியை மயக்குவதற்காக வேண்டி, இருக்கக்கூடிய புத்தியை இல்லாமலாக்கிக் கொள்வதற்காக வேண்டி, இருக்கக்கூடிய புத்தியை அழித்துக் கொள்வதற்காக வேண்டி மக்கள் தான் கொடுத்து போதைப் பொருட்களை வாங்கி குடித்து போதையில் ஆகி மனிதன் மிருகமாக மாறி மிருகத்தை விட மோசமானவனாக மனிதன் மாறிவிடுகிறாரே, அதற்கு ஏற்பட்ட கேவலம் தான் அன்புக்குரியே. மிக விநயமாக சொல்கிறேன், நாங்கள் வாழக்கூடிய இந்த யுகம் முஸ்லிம் சினிமா ஒரு பல வகையான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பேப்பர் எடுத்தாலும் டிவியை திறந்தாலும் வானொலி பற்றியை திறந்தாலும் இருக்கக்கூடிய செய்திகளில் பெரும்பாலும் ஒரு முஸ்லீம் நாட்டில் பம் பிளாஸ்ட் ஆனது, ஒரு முஸ்லீம் நாட்டில் ஒரு இப்படிப்பட்ட அழுத்தம், முஸ்லீம்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பிறக்கிறது, முஸ்லீம் நாடுகளுடைய நெருக்கடி, மேற்கத்திய உலகத்தினர்கள் ஒன்று சேர்ந்து அடிக்கக்கூடிய தாக்கக்கூடிய தாக்குதல்கள் நடாத்தப்படக்கூடிய இடங்களாக முஸ்லீம் நாடுகள், இப்படியாக இன்னொரு பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்கள் முகம் ஆனாலும் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய சில நாடுகளில் ஏதோ ஒரு வகையான ஆரோக்கியமான நிலையில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அன்புக்குரிய சமூகத்தில் சிந்தனா ரீதியான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டுதான் முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து சிந்திக்க கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு வெறுமே ஒரு நாட்டு பிறவியாக இருந்து ஒரு மனிதனாக இருந்து சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை மறந்து இஸ்லாமிய சிந்தனை வரக்கூடாது, இஸ்லாமியனாக சிந்திக்க கூடாது என்பதற்கான பல ஏற்பாடுகள் பல திட்டங்களை ஏற்படுத்தி செய்து அதிலே அவர்கள் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார். நான் சொல்லுவது மேற்கத்திய உலகத்தில் அல்ல, இந்த எங்களுடைய நாட்டு எங்களுடைய நாட்டு ஒரு பெண்ணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் காதலித்து இந்த பெண் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்கள் ஆண்களாக ஆன வரலாறு இந்த நாட்டில் இருக்கிறது. பெண் தன்னை ஆணாக மாற்றிக் கொள்கிறார் சத்திர சிகிச்சை கூடாக. நியூயார்க் என்ன இந்த நாட்டில் மாற்றுவதை காட்டுவதல்ல, நான் என் சகோதரர்கள் ஒரு பெண் தன்னை ஆணாக மாற்றிக் கொண்டு தண்ணியில வந்து சப்புலிருந்து தொடரக்கூடிய காட்சிகளையும் கண்டிருக்கிறது. இஸ்லாமிய செய்தார், இஸ்லாமிய கோட்பாடுகள் செய்தார், ஏராளமான சவால்கள் விடப்பட்டு சிந்தனா ரீதியாக ஒரு யுத்தத்துக்கு எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அது மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் போதை பொருள். அவர் காலத்தில் வெறுமனே சாராய கடைகளாக மாத்திரம் தான் இருந்தது. போதை பொருள் சொல்லும் போது சாராய கடையாக இருந்தது. அதனுடைய ஆரம்பம் புகை பிடித்தலாக இருந்தது. சிகரெட் குடிப்பது, பீடி குடிப்பது, அல்லது என்று சொல்ற தேதியில் இருந்து அவருடைய முடிவு கடைசியாக இருந்தது. போதை பொருள் என்று சொல்லி மதுவான கடைகளுக்கு முன்னால் போயிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு வந்து அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய சாராயங்களை குடித்து தன்னை தங்கிய அகிலை குற்றியை இல்லாமலாக்கிக் கொண்டு கோடிகளிலே தெரியக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். அந்த பழக்கம் படித்த வட்டத்தில் இருக்கவில்லை, பாடசாலை மாணவத்தில் இருக்கவில்லை, ஊர் வைக்கக்கூடிய ஆக இழிவாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்றுக்குமே உதவாக ஊருக்கு கட்டுப்படாத ஒரு சமூகம் தான் இந்த பழக்கம் கட்டுக்குரியதாக இருந்தாங்க. அதான் சரி அங்கிருந்து போகட்டுமே, எங்களை விளம்பரம் இல்லை, எங்களை வட்டுதறியில, எங்களை ஊருல சாராய தடை இல்லை, ஆனால் மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரிய வீடுகளிலேயே இது கடக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது. அதை அவர்கள் அங்கே போய் அனுபவித்து வருகிறார்கள், அது முடிந்து போகட்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் நிலவை அப்படி ஆயுதங்கள் சொல்லுகிறது போதை பொருள் சொல்லக்கூடிய இந்த வியாபாரத்தை வருமானம் தீர்த்துவதற்காக வேண்டும், பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யக்கூடியவர்கள் குறைந்து இல்லை. சமூகம் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும், இந்த சமூகம் இல்லாமலாக வேண்டும், இந்த சமூகத்துடைய பொருளாதாரம் அழிந்து போக வேண்டும், இந்த சமூகத்துடைய தலைமைத்துவம் இல்லாமலாக வேண்டும், இந்த சமூகத்திற்குரிய கல்வி வாய்ப்பு இல்லாமலாக வேண்டும், இந்த சமூகத்துக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் எங்களுடைய நாட்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு திட்டமிடப்பட்ட செயலாகத்தான் இது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது உண்மை யாரும் கடல் வந்தது போல சிகரெட்டு போல ஒரு வியாபாரம் அல்ல. 9 வயசு குழந்தை தொட்டு 90 வயதுடையவர் வரைக்கும் இந்த கொடூர பெருமுடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஊர்களுடைய பெயர்கள் சொல்ல விரும்பவில்லை. ஆயுதங்கள் மிகத்தெளிவாக சொல்கிறது, இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக செறிந்து ஒரு கட்டுக்கோப்புடன் ஒரு கட்டமைப்பு கீழே வாழக்கூடிய பிரதேசங்களில் இது உச்ச மண்ணிலே அடைந்திருக்கிறது. பாவனை என்பது ஆண்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல பெண்களுக்கு மத்தியில், விற்கக்கூடியவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல வீடு பேசக்கூடிய பெண்கள் உட்பட அவர்களுக்கு பொலிசுக்கு போய் வாரம் என்பது மாமியூட்டுக்கு போய் வாங்குவோம். ஏன் பொலிசுக்கு தெரியும் அரசாங்க அதிகாரிகள் அவர்களை கைது செய்வது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வேலை அல்ல. காலையில் போனா 2-4 நாளையில் வந்துடுவாங்க. என்ன செய்யலாம், சட்டம் அவ்வளவு தான் இழந்திருக்கிறது, அதுக்கு மேல வச்சு கொள்ள முடியாது. அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம், மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். திட்டமிடப்பட்டு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம், அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகம், இவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாறும். அதற்குரிய ஆவணங்கள், அது சம்பந்தமான கருத்துக்கள் பல சந்தர்ப்பங்களில் பத்திரிகைகளில் கூட வெளிவந்ததை நீங்களும் நானும் படித்திருக்கிறோம். எனவே அன்பு சகோதரே, யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் பார்ப்போம். இருக்கிற குடு இருக்கட்டும், இருக்கிற சாராயம் இருக்கட்டும், இருக்கிற சிகரெட் பீடி இருக்கட்டும், அந்த பாட்டில் இருக்கட்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். முதலாவதாக பெற்றோர்களே, நான் ஒரு ஐந்து குழந்தைகளுக்கு தகப்பன். ஒரு மாமாவாக ஒரு தகப்பனாக பேசுகிறது. என்ன குழந்தைகளை யாரும் வளர்க்கிறாங்க இந்த கேள்விக்கு நீங்க தான் ஏந்த பிள்ளைய வளர்ப்பது யார்? எனக்கும் இரண்ட குழந்தைக்கு இடையில உறவு என்ன? மிகத்தெல்லாம் எனக்கும் எந்த குழந்தைகளுக்கு இடையில உறவு என்ன என்பதை ஒவ்வொரு தகப்பனும் ஒரு நிமிடம் யோசிக்க. இந்த புள்ள வளர்க்கப்படுவது, இந்த புள்ளைய வளர்ப்பது நான் வளர்க்கிறேனா அல்லது பாடசாலைகள் வளர்க்குதா அல்லது என்னுடைய குழந்தைகளுடைய நண்பர்கள் வளர்க்கிறார்களா அல்லது என்னுடைய குழந்தைகளுடைய கையில் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் கையெழுத்த தொலைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறார். ஒரு புள்ள வாப்ப பேசுவதை கூட கேட்கிறா, ஒரு மொபைல் போன் இருக்கிற வீடியோக்களும் காட்சிகளும் பேசுற பேச்சை கூட கேட்கிறா, ஒரு புள்ள வாப்பவரை கூட இருக்கிறா நண்பர்களுடைய கூட இருக்கிறார். ஒரு குழந்தைக்கும் வீட்டுக்கும் ஒரு குழந்தைக்கும் பாடசாலைக்கும் இடையுள்ள உறவுகள் என்ன? சுருக்கமாக சொல்ல போறா, சுருக்கமாக சொல்ல போறா, மன்னித்துக் கொள்ளுங்கள், மிக வசீகத்தை சொல்லுகின்றேன், பொறுப்பதை சொல்லுகின்றேன். எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுக்கு இடையிலுள்ள உறவு பெற்றோம் என்ற உறவு மாற்றம் பயாலஜிக்கல் பாதர். நாங்கள் எல்லாரும் பயாலஜிக்கல் பாதர். ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா எந்த மகந்த பிளட்டையும் எந்த பிளட்டையும் கொண்டைக்கு செக் பண்ணினா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லும் இன்னும் இவரும் ஒன்று தாங்கும். அதற்காக நானும் எந்த மகனும் ஒன்றாக இருந்து சுலகத்தோடு நான் ஞாபகம் இல்லை. மகனுக்கு ஒரு காவல், சாராயம் குடிப்பது போன்று, அதி சாப்பிடுவது போன்று, கேரளாவுடைய குடி சாப்பிடுவது போன்று, எத்தனையோ முடியாத பெயர் குடிக்கிறது சாப்பிடுவது போன்று எந்த மகனுக்கு ஒரு போதை. என்ன போதை தெரியுமா? இந்த பெண்ணைத்தான் நிக்காக செய்ய வேண்டும். பெற்றோர்கள் என்ன போல சொல்ல இல்லை, எதார்த்தத்தை பேசுகின்றேன். எந்த மகனுக்கு ஒரு காதல், அவர் நிக்காக செய்து போறாரு, பெற்று வளர்த்து தெரிவித்த உண்மை சொல்றா வாப்ப சொல்றாரு, இந்த புள்ளைய நீ முடித்தா நீ நினைச்சிக்கோ, நீ எந்த புள்ளை இல்லை சொல்லி மௌத்துக்கும் வராது, நீ நினைச்சிக்கோ நாங்கள் மௌத்து இருந்து. அவன் சொல்றான், எங்களுக்குமே எனக்கு கிடைச்சியே கிடையாது. இன்றைக்கு மனுஷன் வளர்த்த வளர்ப்பினுடைய ராசியம் வேண்டாம். அஞ்சு மாசம் வளர்த்த நாய் அனுப்புறீங்க, நாய் சொல்லி சொத்து வந்து கையில தருகிறது சாதாரணது. 25 வருட பிறந்த பிள்ளைய சொல்றார், ஏற்ற விருப்பத்துக்குத்தான் நான் நிக்காக செய்ய போறேன், அதுல யாரும் தலை போட வேண்டாம். உப்ப சொல்றா நீ முடிச்சா நான் மௌத்து, வாப்ப சொல்றா நீ முடிச்சா எந்த மௌத்துக்கு வராது, நீ முடிச்சா எந்த புள்ளைய நீ இல்லை சொல்றாரு. அவனுக்கு அது காலத்து கேட்கிறது இல்லை, பிரச்சனே இல்லை. நான் கேட்கிறேன், யாருடைய தவறு மகந்தத்தாரா வாப்பா? வளர்த்தவனுடைய தவறா வளர்க்கப்பட்டவனுடைய தவறா? அன்பு பெற்றோர்களே, ஏன் புள்ளை என்ன செய்ய இதன் முதலாவது கவனத்தில் கொண்டு வாங்கோ. எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தையும் இந்த விளம்பரையில் இருந்து மட்டுமல்ல, இந்த எல்லா நாடுகளிலிருந்துமே இதனை அகற்றி விடலாம். ஏன் புள்ளையாகும் என்ன செய்ய? ஒரே ஒரு கவலை கட்டுகிறோம், வாகனம் வாங்கி வைக்கிறோம், புள்ளைக்கு பேங்க்ல சேவிங் மேலாக வச்சிருக்கோம், எல்லாம் இருக்குது. ஆனா மாப்பிட பேச்சு என்ன பேச? முதலாவது பெற்றோர்களை மிக பெரியமாக வேண்டிக் கொள்கின்றேன், எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் ஏற்ற பிள்ளைகளுக்கும் நாம் தூரமாக்க வேண்டும் என்றால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எனக்கும் எங்க குழந்தைகளுக்கும் இடையுள்ள உறவை நாங்கள் சீவாக்க வேண்டும். இதுல இன்னொன்றை சொல்லுவது, குடும்பங்களை விட்டுவிட்டு, குழந்தைகளை விட்டுவிட்டு, மனைவியை பாதாள உலகத்தில் விட்டுவிட்டு, வெளிநாடுகளிலே போய் தொழில் செய்யக்கூடிய அங்கு சகோதரருக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை விட விரும்புகின்றேன். நீங்கள் வெளிநாடுகளிலே போய் சவுதி அரேபியாவில், கத்தாரில், பஹ்ரைனில், உலக நாடுகளில் என்ன ரியாலைத்தான் விட்டாலும், என்ன டொலரைத்தான் சம்பாதித்தாலும், என்ன ஈரோவைத்தான் கண்டாலும், நீங்கள் குடும்பத்தை இழந்து விட்டீர்கள். அவ்வப்பொழுது உங்களோட பிள்ளைகளை பேஸ்புக்ல பார்த்து சொல்றீர்கள், அவ்வப்பொழுது நீங்கள் கட்டின நோட்டையும் உங்களோட அன்பு மனைவியையும் வாட்ஸ்அப்ல பார்த்து சொல்றீங்க. இதுதான வாழ்க்கை, இதுதான வாழ்க்கை. இப்படி புள்ளவரை செய்வா? இப்ப புள்ளவரத்தில் நீங்களா அந்த பிள்ளையுடைய நண்பர்களா? புள்ளவரத்தில் யாரு நீங்கள? அந்த புள்ளைக்கு மிக அன்பாக சொல்லுகின்றேன், அந்த பிள்ளைக்கு இந்த வாப்பாவின் மீது எந்த அன்பும் இருக்க மாட்டாது. இந்த மௌத்தானா அவரை கபரடிக்கு வரலாம். என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீங்க வெளிநாட்டிலிருந்து சங்கி அனுப்பினது போல அவரும் உங்களை ஞாபகம் வரும் பொழுது யாரோ ரெண்டு மிஸ்கீருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. நீங்க சங்கி அனுப்பினீங்க, அதே மாதிரி நானும் சங்கி அனுப்பிடுகின்றேன் என்ற மாப்பிட அவருக்கு முன்னால போய் நின்று, பாப்பா எனக்காகவே நீங்க கஷ்டப்பட்டீங்க, எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சீங்க பாப்பா. அந்த தாயுடைய அவருக்கு முன்னால் நின்று கொண்டு எப்படி பேசினார்கள்? தாய் மௌத்தாகிவிட்டால் நபியுடைய தாய் மௌத்து. ஆனால் நபிக்கு ஒரு பெண் தாயாக இருந்தால் அது ஐவன் அவர் தாயுடைய மனைவி, அது தலையுடைய தாயார், ரசூலுக்கு தாயாக இருந்தார். அந்த தாய் அம்மாவாக இருந்தாங்க. சொல்லமாக சொல்லம் எப்படி தெரியுமா கொண்டு கொண்டாங்க, ஹதீஸ்ல வந்திருக்குது அந்த தாயை குளிப்பாட்டத்துக்கு தண்ணி வச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க குளிப்பாட்ட வாரம் நான் மறுமுறைக்கும் போய் கட்டூரத்தை கையில் எடுத்து கசக்கி அந்த தண்ணியில கலந்துட்டாங்க. இந்த தண்ணியால குளிப்பாங்க உடைய கலந்து கொடுத்தாங்க. இந்த பெண்ணை கவல் செய்வது சொல்லி எந்த பெண்ணுக்கு கபல் போடப்பட்டிருந்ததோ அந்த கபருக்கு மேல அவரு குறியுள்ளுக்கு வைத்து அந்த பெண்ணை அடக்கிறதுக்கு முன்னால சொல்லம்மாவும் அழைந்து சொல்ல படுத்துக் கொண்டாங்க. ஏன் என்ன மனத்தவர் எனக்கு உதவி செய்தவர், நான் அனாதையாக இருந்தேன், என்னுடைய அனாதையை எனக்கு வழக்கடிக்க செய்தவர், என்னை கட்டிக்காத்தவர், 42 வழக்கடிக்கு வேண்டாம், என்னோட எனக்கு தாயாக இருந்தவர். தாய்க்கு பிறகு எனக்கு என்ன வளர்த்த தாய் என்ற பேர் என்ன சொல்லுமா? இந்த நாட்டுக்கு எத்தனையோ அமைப்பர்கள் இருக்கிறாங்க, சொந்த தாய் நாட்டுக்கு வெகேஷன் வரக்கூடியவர்கள், தாய் நாட்டுக்கு வெகேஷன் வரக்கூடியவர்கள். எப்ப வந்தீங்க? நேற்று வந்திருந்தா அடுத்த கேள்வி எப்ப போறீங்க? நீங்க புள்ள வரப்பீங்களா? மிக அன்பாக சொல்லுகின்றேன், பணிவாக சொல்லுகின்றேன், நான் ஊருக்கு கூடிய இந்த கெட்ட பழக்கத்தை இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்றால் இந்த ஊர் ஜமாத்தாலையோ எங்களுக்கு கூடிய அமைப்புகளாலேயோ பள்ளி நிர்வாகத்தாலேயோ நம்பிக்கையான சபையாலேயோ இது இல்லாமாக்க முடியாது. இல்லாமல் அதற்குரிய முதலாவது செய்ய வேண்டிய வேற பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்பை கண்டிருக்கிறேன். இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் பெற்றோர்களை கலந்து கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகளை கூட்டாளிமார்கள் இதே 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு மட்டுமல்ல, எல்கேஜி யூகேஜி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு செக் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய கூட்டாளியாக 9 வயசு புள்ள மத்தவருக்கு வருகிறது போதையோட, அந்த பிள்ளைகிட்ட கேட்டா யார் வாக்குறதுக்கு தந்தது இந்த பழக்கொடைக்கு போய் வந்துச்சுண்டா? இது ஏந்த குடும்பத்தை சேர்ந்த உம்மட தம்பி மாமா தந்தது, ஏண்ட கூட்ட யாருடைய குழந்தை? அது வெளியில் இருக்கிற கூட்டாளிமார் மட்டுமல்ல, வீட்டுக்கு உள்ளே இருக்கிற கூட்டாளிமார் நண்பர்களுடைய பாடசாலையில் ஆசிரியாக இருப்பது, மக்தபில் ஆசானாக இருப்பது, ஆசிரியராக இருப்பது, மதரசாக்கள் ஒஸ்தாதுமாராக இருப்பது, முகலிமாக்களாக இருப்பது, அது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை. அது எப்படிப்பட்ட சேவை தெரியுமா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைக்கப்பட்ட ஒரு சேவை. இன்னமாவது இஷ்டு முகல்லி ஒஸ்தாதுமாரே அறிவர்களே ஆசான்களே உங்களுக்கு உண்டை மாத்திரத்தில் அன்பாக சொல்கிறேன். இருக்கு 5 பிள்ளைகளை அல்லாஹ் தந்தான் என்றால் என்னை நம்பி எத்தனையோ 11 பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை தந்திருக்கிறார். அறிகள் ஆசான்கள் ஆசிரியர்கள், மக்களுடைய உஸ்தாதுமார்கள், மதரசாக்களுடைய மாலிக்கள், பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் கதை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பிள்ளைகள் கதை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எக்ஸாம்ல ரிசல்ட் இருக்க வேண்டும், ரிசல்ட் ஓரியன்டன்ஸ் அல்லது ஜம் ஓரியன்டன்ஸ் யூனிவர்சிட்டி ஓரியன்டன்ஸாக தான் ஒரு சுருக்கு போனா மார்க்ஸ் நல்லம் எத்தனை புள்ளேட்ட குடுப்படக்கு இருக்குது அவர் சொல்ல மாட்டாங்க. எத்தனை புள்ளேட்ட மானக்கேடான சர்வங்கள் இருக்குது அது சொல்ல மாட்டாங்க. நிர்வாகம் பாடசாலை தலைவர்கள் சங்கம், பாடசாலையின் அதிபர், வெறுமனே கட்டிடம் கட்டுவதும் காணி பூமி வாங்குவதும் யூனிவர்சிட்டி அனுப்புவது மட்டுமல்ல. நான் சொல்கிறேன், இந்த நாட்டுக்கு எத்தனையோ பேரை படிப்பூட்டி கல்விமான்களாக மாற்றி அவர்களை பட்டதாரிகளை ஆக்கிவிட்டோம். ஆனால் அவர்களால் சமூகத்துக்கு என்ன கிடைத்தது? சமூகத்துக்கு என்ன கிடைத்தது? கிடைத்தது ரொம்ப குறைவு. கல்விமான்களுக்கு சொல்லுகின்றேன், செல்வந்தர்கள் குறைவந்தர்களாக இருப்பது போன்று நீங்களும் உங்களுடைய கல்வியை சமூகத்துக்கு குறையாக கொடுக்க வேண்டும், சமூகத்துக்கு மாறி வழங்க வேண்டும், சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற வேண்டும். உங்களுடைய கல்வியை, உங்களுக்கு கிடைத்த அந்த அறிவை நீங்கள் தொழிலின் துறை தொழிலுக்காக பாடி மட்டும் பாதிக்காமல் அதை சமூகத்துக்கு சேவை செய்ய பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களுக்கு தர வேண்டும். எனவே இந்த நல்ல நேரத்தில் நல்ல நாளில் மிக பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த ஊரில் ஒரு ஒரு ஆன்மான கிராமம் என்று சொன்னால் திருமையோடு சொல்லலாம். உடனுறையிலேயே இருக்கக்கூடிய மகல்லாக்களில் கிராமங்களில் ஒரு முன்மாதிரியான கிராமம், பல வகையான விடயங்களை நீங்கள் அதற்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் வணக்கம் செய்வானா, அருள் செய்வானா. அவர்கள் இங்கே பல வகையான கருமங்களை கூட்டு சகாப்பாக இருக்கலாம், கூட்டு குருபானாக இருக்கலாம், ஊருடைய கட்டமைப்புகளாக இருக்கலாம், பல வகையான விடயங்களை வெள்ளப்படை என்று சொல்லக்கூடிய ஊரில் அவர் முன்னுதாரணமாக இருந்து செய்திருக்கிறது என்பதை பெருமையோடு நான் முன்னோரையைச் சேர்ந்த ஒருவனாக இருந்து சொல்லுகின்றேன். ஆனால் அதே போன்று இன்னும் ஒரு முன்னுதாரணமான ஒரு கருமத்தை இந்த ஊர் மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் போரை போலற்ற ஒரு கிராமமாக, ஒரு ஊராக எங்கள் ஊர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு துடிதுடிப்பான முயற்சியை இங்கு இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் சேர்ந்து உலகாக்களை இணைத்துக் கொண்டு செய்ய முன்வந்திருக்கிறார்கள். மிக அன்பாக சொல்லிக் கொண்டேன், இந்த ஊர் கல்லா அமைத்து செய்யும் அருள் செய்யும் வணக்கத்து செய்யும் முதல் கட்டமாக முடிவு செய்யுங்கள். இந்த ஊரை கடைக்கு வந்து ஒரு மாற்று மதத்தை சார்ந்த மனிதர் என்று கேட்டாலும் கூட நாங்கள் சொல்லுவோம், பள்ளிய நாசமாக்குவோம், நான் அதுக்கு உடந்தையாக மாற்றுவோம், நான் அதுக்கு உடந்தையாக மாற்றுவோம், சிகரேட்டு சம்பாதிப்போம், வீடு விட்டு சம்பாதிப்போம், சுருட்டு விட்டு சம்பாதிப்போம், தேவையில்லை, அதில்லாத ஊராக கூறமாக்குவோம். அதில் திருத்தப்பட்ட முயற்சிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வாராக, ஏற்றுக் கொள்வாராக, அமல் செய்வாராக.
என்னுடைய
கேவலமான
முஸ்லீம் கிராமங்களை முஸ்லீம் ஊரில்
செய்வார்கள்.